ගරු ජී රත්නසේකර මන්ත්‍රීතුමා,
ගරු මුලාසන අරුල මන්ත්‍රීතුමනි, 2024 අයවැය පිළිබඳ විවාදය මුලින්ම මම කැමති, විශේෂයෙන්ම රජයේ ඉතාමත් දරිද්‍රතාවයට පත් වෙලා තියෙන, දුකට පත් වෙලා තියෙන රජයේ සේවකයින්ට යම්කිසි සහනයක්, ඒ වගේම විශ්‍රාමිකින්ට යම්කිසි සහනයක් ඇතුළු යම් සාධනීය යෝජනා කීපයක් මේ අයවැය තුළ තියෙනවා. ඒක අපි නෑ කියන්නේ නෑ. නමුත් ඒ සාධනීය යෝජනා ටික යට කරගෙන යන ඉතාමත් අසාර්ථක වූ, ඉතාමත් නොගැලපෙන යෝජනා ගණනාවක් හා ප්‍රායෝගිකව ක්‍රියාත්මක කරන්න බැරි යෝජනා ගණනාවක් මේ අයවැයේ තියෙන බව මුලින්ම සඳහන් කරන්න අවශ්‍යයි. ජනාධිපතිතුමා මුලින්ම මේ අයවැය ඉදිරිපත් කරේ බුදුරජාණන් වහන්සේගේ දේශනාවක් වන ව්‍යග්ගපජ්ජ සූත්‍රයෙන් සම ජීවිකතා කියන කොටස මතු කරලා අරන්. මට මුලින්ම කියන්න අවශ්‍යයි, මේ කරන්නේ ජනතාව රැවැට්ටීම සඳහා බුද්ධ දේශනාවත් අවභාවිතා කිරීම. බුද්ධ දේශනාව අවභාවිතා කරලා පටන්ගත් අයවැයක් හැටියට තමයි මම මේ අයවැය මුලින්ම හඳුන්වන්න හදන්නේ. එතකොට ව්‍යග්ගපජ්ජ සූත්‍රයේ බුදුරජාණන් වහන්සේ දේශනා කළේ විශේෂයෙන් ලෞකික ජීවිතයක් ගෙවන මේ ලෝකයේ ඉන්න අයට මෙලොව ජීවිතය සුවපත් කර ගැනීම හා දියුණු කර ගැනීම සඳහාත්, මෙලොව ජීවිතය අයහපත් වෙනවා නම් ඒකට හේතු කාරණා පැහැදිලි කිරීම සඳහාත්, යම් කිසි කෙනෙකුගේ පරලොව ජීවිතය සුවපත් කරගන්න අවශ්‍ය නම් ඒ සඳහා මඟපීමක් ලබා දීම සඳහා තමයි බුදුරජාණන් වහන්සේ ව්‍යග්ගපජ්ජ සූත්‍රයේ දේශනා කළේ. මේකේ ලෞකික ජීවිතයක් ගෙවන කෙනෙකුට මෙලොව ජීවිතය වැඩි දියුණු කර ගැනීම සඳහා, සුවපත් කර ගැනීම සඳහාත් එතුමා උන්වහන්සේ කරුණු හතරක් ගෙන හැරපෑවා. එකක් මේ උට්ටාන සම්පදා, දෙවෙනි එක ආරක්ෂක සම්පදා, කල්යාණ මිත්‍රතා හා සමජීවිකතා. දැන් උට්ටාන සම්පදාවේ බුදුරජාණන් වහන්සේ දේශනා කරනවා ඉතාමත් වීරයෙන්, උත්සාහයෙන් කම්මැලිකම අයින් කරලා, ඒ වගේම ඉතාමත් තමන්ගේ වෘත්තියෙහි දක්ෂයෙක් හැටියට වෘත්තියේ නිපුණතාවය පෙන්වලා වැඩ කරලා, විශේෂයෙන් යමක් කරන හොඳම විදිහ ගැන හොයලා පරිශන කරලා ඊට අනුකූලව වැඩ කරලා නිසි කළමනාකරණයක් කළොත් තමන්ගේ මේ ලෞකික ජීවිතේ මෙලොව යහපත සලස ගන්න පුළුවන් බව තමයි බුදුරජාණන් වහන්සේ දේශනා කළේ. මේ කොටස සම්පූර්ණයෙන්ම අසාර්ථක වෙලා මේ කළමනාකරණය ගැන එදා බුදුරජාණන් වහන්සේ තමයි මුලින්ම දේශනා කළේ අපේ කළමනාකරණ පීඨවලට කලින්. නමුත් ඒ කෑල්ල අමතක කරලා, ඒ වගේම මේකේ ආරක්ෂ සම්පදා කියලා එකක් තියෙනවා, තමන් හොයා උපයාගත්ත දේ අම්මට්ටමින් ආරක්ෂා කළ යුතුයි. ඒක මම පසුවට පොඩ්ඩක් තියලා, ජනාධිපතිතුමා ගත්ත සමජීවිකතා කියන එකෙන් අදහස් කළේ එතුමම කිව්වා ඒක හරි, ඒ තමයි මේ ආදායමේ හැටියට වියදම සකස් කරගෙන ජීවත් වෙන්න ඕන. ඒක ඊටාම හොඳ මඟ පෙන්වීමක්. හැබැයි ඉතින් අපට ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා, මේ 2024 ජනාධිපතිතුමා සමජීවිකතා ගැන කියලා ඉදිරිපත් කරපු අයවැයේ ප්‍රධානයන් හැර ආදායම බිලියන 4107යි, ණයසේවා කරන හැර වියදම 6978යි, ණයසේවාකරණය සඳහා අවශ්‍ය බිලියන 6919යි, ණය අවශ්‍යතාවය බිලියන 7350යි. ඒ කියන්නේ ලැබෙන මුදල් ඉක්මවා රුපියල් බිලියන 7350ක් වියදම් කරන්න අයවැයක් ඉදිරිපත් කළා එතුම සමගි ජීවිකතාවය ගැන කතා කරනවා. එතකොට ණය අවශ්‍යතාවය රජයේ ආදායමෙන් 179ක්. ඒ කියන්නේ යම්කිසි අපි රුපියල් 100ක් රාජ්‍ය ආදායම ලබනවා නම් රුපියල් 279ක් ගෙවන්න තියෙනවා. දැන් මේක තමයි ජනාධිපතිතුමාගේ සමජීවිකතාව. එතකොට මේක තමයි මම මුලින්ම කිව්වේ මේ බුදුරජාණන් වහන්සේගේ ධර්මදේශනා අවභාවිතා කිරීම. දැන් මේ හිගය පියවන්නේ කොහොමද? ලංකා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට මේ හිගය පියවන්න කලින් මීට පෙර අයවැයට කලින් ඉදිරිපත් කරපු බද යෝජනා හැර වෙන කිසිදු ආදායම් යෝජනාවක් ඉදිරිපත් කළා නැහැ. ඒ නිසා ආදායම් යෝජනාවක් රහිතව ඉදිරිපත් කරපු අයවැය ලේඛනයක්. ඒ වගේ මේ හිගය පියවගන්න කිසිදු යෝජනාවක් මේ අයවැයත් එක්ක ඉදිරිපත් කළේ නැහැ. එකම යෝජනාව තමයි ණය ගන්න සිද්ධ වෙනවා, ණය සීමාව ඉහළ දානවා. ඒ නිසා ණය අවශ්‍යතාවයක් තියෙනවා බිලියන 7350ක. දැන් මේක තමයි අයවැයට ඉදිරිපත් කළේ. ඒතර කෙටියෙන්ම මේ ජනාධිපතිතුමා කියන්නේ මේ හිගය පියවගෙන අපට කන්න බොන්න වෙන්නේ එක්කෝ ණය අරගෙන, ණය අරගන්න බැරි නම් මුදල් අච්චු ගහලා. එතුමා ඒකත් කිව්වා. එහෙම නැත්නම් දේපල විකුණලා. දැන් ණය අරගෙන පරිභෝජනය නොකළ යුතු බව තමයි ජනාධිපතිතුමා කියන්නේ. එතකොට බුදුරජාණන් වහන්සේ දේශනා කළේ ණය අරගෙන පරිභෝජනය කරන්න කියලාද සමග ජීවිකතා යටතේ? බුදුරජාණන් වහන්සේ දේශනා කළේ නැහැ කවදාවත් ණය අරන් ජීවත් වෙන්න කියලා. ඒ නිසා ඊළඟට තියෙන්නේ මේකේ ඊළඟ එකම දේ තමයි විකිණීම. දැන් විකුණන්න බලාපොරොත්තු වෙන රාජ්‍ය ආයතන ගණනාවක් තියෙනවා. එතන මේ සූත්‍රයේම තියෙනවා ආරක්ෂක සම්පදා කියලා එකක්. ඒ තමයි තමන් හොයා උපයාගත් දේ අහිමි වෙන්නේ නැතුව, නාස්ති කරන්නේ නැතුව, හොරුන්ට ගන්න දෙන්නේ නැතුව, රජයට පවර ගන්න දෙන්නේ නැතුව ආරක්ෂා කරගත යුතුයි. බුදුරජාණන් වහන්සේ බොහොම හොඳට දේශනා කළා. ඒ නිසා මම අහන්න කැමතියි ජනාධිපතිතුමා ඇතුළු ආණ්ඩු පක්ෂයෙන් ව්‍යග්ගපජ්ජ සූත්‍රයට එකඟද මේ විකිණීම? බුදුරජාණන් වහන්සේ කවදාවත් දේශනා කරලා නැහැ මේ විකුණලා මේක ජීවත් වෙන්න, විකුණලා කන්න කියලා. ණය වෙලා කන්න කිව්වෙත් නැහැ, විකුණලා කන්න කියලා දේශනා කළෙත් නැහැ. දැන් ජනාධිපතිතුමා මේ කතාවේදී කියනවා මේ විකුණන්න විරුද්ධ වෙන අය කරන්නේ රටේ අනාගතයේ විකිණීමක් කියලා. ඒතර මේ අය බලන්න විකුණ තමන් උපයගත්ත දේ විකුණගෙන කන එක රටේ අනාගතය විකිණීමක් කියලා මම පළවෙනි වතාවට තමයි මේ ජීව කාලය තුළ ඇහුවේ. හැබැයි අපි හොඳටම දන්නවා එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩු කාලේ හැමදාමත් කළේ මේක. 1977-77 අතර කාලේ සිරිමාව බණ්ඩාරනායක මැතිනියක රජයත්, ඒ වගේම ඒ කාලේ හිටු මහජනතාවත් අතිවිශාල කැපකිරීම් කරලා රජයේ බොහෝ දෑ ගොඩනැගුවා. ඒ ගොඩනගපු දේවල් 1977 බිහිවෙච්ච ආණ්ඩුව අතිවිශාල වශයෙන් වික්කා. එතකොට ඒ විකුණලා රටේ අනාගතය සාර්ථක කළාද? එහෙනම් විකිණීමෙන් රටේ අනාගතය ගොඩනගන්න බෑ කියන එක ඔප්පු කළේ 1977-77 අතර ආණ්ඩුව කාලේ, 77න් පස්සේ පටන් ගත්ත ආණ්ඩුව කාලේ. විකුණන් නැතුව මේක ගොඩනගන්න පුළුවන් කියලා ඔප්පු කළේ 77-77 අතර කාලේ. ඒ නිසා මේ රාජ්‍ය ආයතන විකුණනව වෙනුවට බුදුරන් වහන්සේ දේශනා කළා වගේ මේක නිසි කළමනාකරණයට ලක් කළ යුතුයි. එතන විකිණීමෙන් පමණක් මේක කරන්න බෑ කියන එක යලි යලිත් සනාථ වෙලා තියෙනවා රටේ. ඒ නිසා බුදුරජාණන් වහන්සේ දේශනා කළේ මනා ලෙස කළමනාකරණයක් කරලා මේකෙන් රට ගොඩනගන්න පුළුවන් බව. එතන මම විශ්වාසයි මේ යන විදිහට ජනාධිපතිතුමාටවත් මේ රජයටවත් මේ ආර්ථික අර්බුදයේ කළමනාකරණය කිරීමේ හැකියාවක් නැහැ. ඒ නිසා මේක පුළුවන් ආ ඉන්නවා. බොරුවට දැන් හැමදාමත් කියනවා, අදත් කිව්වා, ජනාධිපතිතුමාත් කිව්වා මේක බාරගන්න කෙනෙක් හිටියේ නැහැ කියලා. මේක අමු බොරුවක් නේ. මෙහෙම බොරු කියන්න හොඳ නැහැනේ. මේක අගමැති ධූරයට කෙනෙක්පත් කරන්න ලෑස්ති වෙනකොට අගමැති ධූරේ කී දෙනෙක් ඉල්ලුවද? පොහොට්ටුවේ අපි ඉදිරිපත් කළා නේ අගමැති ධූරයට කෙනෙක්. ඉදිරිපත් වුණේ නැහැ කියන්න බෑනේ. ඒ වගේම ජනාධිපති ධූරයට ජනාධිපතිවරණයක් පාර්ලිමේන්තුවේ තියෙනකොට ජනාධිපති ඡන්දයක් තිබ්බනේ මෙහෙ. අපේක්ෂකෙක් හිටියානේ. අපි අපේක්ෂකෙක් ඉදිරිපත් කළානේ. තුමා ඡන්දාසුපහක් ගත්තනේ. මේක නිවැරදි වෙන්න ඕන. මේ අභියෝග බාර ගන්න කෙනෙක් හිටියේ නෑ නෙමෙයි. මේ අභියෝගේ බාර ගන්න රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා හැර වෙන කිසි කෙනෙකුට දුන්නේ නෑ මේක. බාරගත්තේ නෑ නෙමෙයි, මේක දුන්නේ නෑ කියලා වෙනස් කරන්න කියලා මං ආණ්ඩු පක්ෂයේ සියලු දෙනාටත් ජනාධිපතිතුමාටත් පොඩ්ඩක් මතක් කරන්න කැමතියි. ඒතර මේ අභියෝගේ බාරගත්තේ නෑ කියන එක සම්පූර්ණයෙන් වැරදි. ඊළඟ ජනාධිපතිතුමා 2023 අයවැය ඉදිරිපත් කරද්දිත් සුගතපාල සිල්වා මැතිතුමාගේ මරාසාද් නාට්‍යයෙන් උපුටා දැක්වුවා. ඒ මරාසාද් නාට්‍යයම 2024 අවුරුද්දෙත් පතුරු ගහන්න ගත්තා. එතුමම කිව්වා 2023 එතුම බලාපොරොත්තු වෙන්නේ මේ කොට්ට උරයක් කන පිට ගැහුවා වගේ, අනිත් පැත්ත හැරුවා වගේ මේ ආර්ථිකය අනිත් පැත්ත හරවලා හොඳ අතට ගන්න. ඒතර එතුම 2023 මම විශ්වාස කරනවා මේක කන පිට ගහන්න ඇති. බලපුවාම වෙලා තියෙන්නේ ඊට කලින් රට පාලනය කරපු සියලු දෙනා මේක අර කන පිට ගහලා එතුම හොඳයි කියලා තෝරගත්ත පැත්ත ඊට කලින් ජරා කරලා තිබිලා තියෙනවා. ඒ නිසා කන පිට ගහලා පෙරලා බලනකොට මේක ජරා වෙච්ච කොට උරයක්. ඒතර මෙතුම 24 බලාපොරොත්තු වෙනානේ අර කලින් තිබ්බ පැත්ත හොඳයි කියලා මේ පැත්ත කරකවලා අනිත් පැත්ත කරකවන්න. අපි පැහැදිලිව කියනවා ඔය කොට උරේ තියෙන දෙපැත්තම දැන් ජරාව. ඒ නිසා මේකේ ගන්න දෙයක් නැහැ. මේ කොට්ට උරේ මේ පැත්ත කරකුවට දැන් හරියන්නේ නැහැ. මේකට අලුත් කොට්ට උරයක් මහන්න ඕන. අපේ මధుර මන්ත්‍රීතුමා අලුත් කොට්ට උරයක් මහන්න ඕන. ඒ අලුත් කොට්ට උරේ මහන්න ජනාධිපතිතුමාටවත් ආණ්ඩු පක්ෂයටවත් බෑ. අපි වගකීම බාරගන්න අපට දෙන්න අපි යෝගේ අපි බාර ගන්නවා. අපට මේ අලුත් කොට්ට උරේ මහන්න පුළුවන්. එනිසා නැවත සුගතපාල සිල්ලා මැතිතුමාගේ මේ මරාසාත් නාට්‍ය අපට රඟදක්වන්න අවශ්‍ය නෑ. ඒ නිසා අපි මේකට අලුත් කොට්ටෝරයක් මහමු කියන යෝජනාව තමයි මට කියන්න තියෙන්නේ. දැන් ඇත්තටම මේ අයවැය කියන එකේ වර්ෂයකට වරක් ඉදිරිපත් කරන අර්ථයවත් මම විශ්වාස කරන්නේ අවබෝධ කරගෙන නෑ. අයවැය හුදෙක් දැන් සම්ප්‍රදායක් වෙලා අයවැයක් ඉදිරිපත් කරනවා, පාර්ලිමේන්තුවෙන් අනුමත කරගන්නවා, මුදල් වියදම් කරන්න ඒ නිසා නෛතික බලයක් ලැබෙනවා, ඒ හරහා මුදල් වියදම් කරනවා. හැර මේ අයවැය කියන දේ අර්ථයවත් දන්නේ නැහැ. ඇත්තටම අයවැය කියන්නේ එක පැත්තකින් මේ ඕන තැනක end result of the planning process. Right? It's a big budget. ඒතර ඕනෑම සැලසුම් කරන ක්‍රියාවලියක අවසාන ප්‍රතිඵලය හැටියට තමයි අයවැයක් එළියට එන්නේ. ඒක ඊළඟ අවුරුද්දේ රජය කරන්න බලාපොරොත්තු වන ආර්ථික වැඩසටහනේ සැලැස්ම. ඒතර ඊළඟට මේ අයවැය කරණය කියන්නේ පාලන ශිල්ප ක්‍රමයක්. මම හිතන්නේ මේක රජය දන්නේම නැහැ. ඒතර මේ පාලන ශිල්ප ක්‍රමයක් නිසා මේ අවුරුද්දකට අයවැය හැදුවාම හරිනම් මේ අයවැය මාසිකව පුළුවන් නම් සති වශයෙන් මේක කුඩා කෑලි වලට කඩන්න ඕන. කඩලා මේක ක්‍රියාවට නගන්න ඕන. ක්‍රියාවට නගලා පාලනය කියන්නේ අයවැයෙන් සැලසුම් කරපු ප්‍රතිඵලය ලැබෙනවද නැද්ද කියලා අඩු ගානේ මාසයකට සැරයක්වත් හොයලා බලන්න ඕන. රිවියු කරන්න ඕන. ඒතර සත්‍ය තත්වයයි අයවැයෙන් ඉදිරිපත් කරපු අපේක්ෂිත තත්වයයි ඇති වෙනසක් හෙවත් විචලනයක් ඇති. අනිවාර්යම තියෙනවා. ගිය අවුරුදු අපි දැක්කනේ. ඒ නිසා විචලනය බලලා විචලනයට හේතු හොයලා ඒක නිවැරදි කළ යුතුයි. එතකොට පළවෙනි මාසෙදී ජනවාරි අග මේ රිවියු එක කරලා අසත්‍ය ප්‍රතිඵලයි අපේක්ෂිත ප්‍රතිඵලයි අතරේ සංසන්දනයක් කරලා වෙනස හොයලා වෙනසට බලපාපු හේතු හොයලා නිවැරදි කළා නම් පෙබරවාරි මාසෙවත් අඩුගානේ යම් කිසි ට්‍රැක් එකකට වැටෙයි. එතකොට පෙබරවාරි මාසෙත් එහෙම ගැටලු එයි. හැබැයි පෙබරවාරිත් ඒ වැඩේම කළා නම් මාර්තු අප්‍රේල් විතර වෙනකොට මේක හරි ට්‍රැක් එකට දාගන්න පුළුවන්. ජනාධිපතිතුමා කියවන මේක හරි පීල්ලෙන් තිබ්බා කියලා. පීල්ලෙන් තියන්නත් තාම බැරි වෙලා තියෙන්නේ. අපි නම් දකින්නේ නැහැ තාම පීල්ලේ තිබ්බවදවත් කියලා. පීල්ලේ නිවැරදිව දුවවන්නේ නැහැ. එතුමා මේක කිව්වා. අපි නිකම් චුට්ටක් 2023 එතුමාගේ අයවැය ගැන පොඩ්ඩක් බලමු. නිකම් පොඩි
කරුමන්තෝ මේ කාලයක් තියෙනවා.
පොඩ්ඩක් විනාඩි දෙන්න. එකක් ඔන්න 23 අයවැය කියන අපනයන මූලික කරගත් තරඟකාරී ආර්ථිකයක්. පරිසර හිතකාමී හරිත නීල ආර්ථිකයක්, ඩිජිටල් ආර්ථිකයක්. දැන් අපේ මහජනතාව දන්නවා මේවා ළඟා වුණාද. 23 අයවැය ඉලක්ක තියෙනවා. 7%-8% අතර තරම් ආර්ථික වර්ධනයක් ලැබිලාද ජනතාව දන්නවා. ජාත්‍යන්තර වෙළඳාම දළදේශීය නිෂ්පාදයේ 100% මට්ටමට ගෙනේ. ලැබිලාද? නැහැ. 2023-32 දක්වා අපනයන ආදායම ඩොලර් බිලියන 3කින් වාර්ෂිකව වැඩි කරනු ලැබේ. 2023 කියන්නේ වැඩි කළාද? වැඩි කළානේ. මේක අඩු වුණා. අනිත් පැත්ත උනේ ඊළඟ වර්ෂ 10 තුල වාර්ෂික ඩොලර් බිලියන 3කට වැඩි ඍජු විදේශ ආයෝජන ආවද? නැහැ. ඒතර ඉහළ කුසලතාවය යුතු ජාත්‍යන්තර වශයෙන් තරඟකාරී ශ්‍රම බලකායක් බිහි කිරීම කළාද? කළේ නැහැ. මේ 2023 අයවැය ආරම්භ බැලුවොත් මං හිතන්නේ 120ක සාධනීය තත්වයක් ප්‍රෝග්‍රෙස් එකක් මේකේ නැහැ. 80%කම අයවැය අවුට්. ඒකයි මම කිව්වේ මේ අයවැය කරන්නේ කියන්නේ රජයේ අර්ථයවත් දන්නේ නැහැ. මේක හුදෙක් සම්ප්‍රදායකට පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරනවා, අනුමත කරනවා, තමන්ට කැමති ඉදිරි වියදම් කරනවා, වෙන් කරන සල්ලි සමහර අමාත්‍යාංශවලට දෙන්නේ නැහැ, සමහර අමාත්‍යාංශවලට වැඩියෙන් වියදම් කරනවා, සල්ලි මදි වුණාම පරිපූර්ණක ඇස්තමේන්තු දානවා. මෙහෙම යන සෙල්ලමක් විනා මේ රටක් පාලනය කළා මේ ආර්ථික අර්බුදයෙන් ගොඩ එන්න දරන උත්සාහයක් නෙමෙයි. ඒ නිසා මේ ආර්ථික පරිහානියට මේ විසඳුමක් හැටියට මේ ආර්ථික අර්බුදයෙන් රට ගොඩ ගන්න තරම් ශක්තිමත් වූ සාධනීය යෝජනා මේ අයවැය ඇතුලේ නැහැ. ඒ නිසා මේ අයවැය අපි මේ වැටුණු අර්බුදයෙන් ගොඩේමට ශක්තිමත් අයවැයක් හැටියට අපිට හඳුන්වන්න බෑ. කලින් කළ බදු වෙනස්කම් හැර කිසිදු ආදායම් යෝජනාවක් මේ අයවැය ඇතුලේ නැහැ. ඒ නිසා හිගේ පියවන ක්‍රමවේදයක් මේ අයවැය ඇතුලේ නැහැ. හුදෙක්ම පුස්ලියවිල්ලක් හැටියට තමයි අපි මේ අයවැය ලේඛනයේ දකින්නේ. ඒ නිසා හොඳ දේවල් ටිකක් තියෙනවා. නමුත් ඒක යට කරගෙන යන බොහෝ වැරදි දේවල් හා පළක් නැති දේවල්, ප්‍රායෝගිකව ක්‍රියාත්මක කරන්න බැරි දේවල් විශාල ප්‍රමාණයක් මේ අයවැය ඇතුලේ තියෙනවා. ඒ නිසා අපි මේක දකින්නේ. හැබැයි එකක් කියනවා, අපි මේක මොනවා කළත් කමක් නැහැ, මේ කරන්නේ බොරුවක්. බුදුරජාණන් වහන්සේ බොරු කරපු කෙනෙක් නෙමෙයි. බුදුරජාණන් වහන්සේ මේ රට මේ ලෝකෙට චතුරාර්ය සත්‍ය අවබෝධ කරලා දුන්නු කෙනෙක්. උන්වහන්සේ දේශනා කළේ චතුරාර්ය සත්‍යයි. හැබැයි ඒ බුදුරජාණන් වහන්සේගේ නිර්මල වූ දහම අවභාවිතා කරමින් ඉදිරිමැතිවරණයක් අපේක්ෂාවෙන් ජනතාව රවට්ටන අයවැයක් හැටියට තමයි මේක අපි දකින්නේ. ඒ නිසා මේ අයවැය ඉතාමත් අස අසාර්ථක අයවැයක් මේ අයවැයෙන් රටේ අර්බුදයට විසඳුමක් තියෙනවා තබා ඒ ආසන්නයට ළඟාවෙන්නවත් බැහැ. හැබැයි ලබන අවුරුද්දේ මැතිවරණයක් තියෙන බව පැහැදිලි. ඒ නිසා මේක මැතිවරණ අයවැයක්. සහන දුන්නෙත් ගොඩක් දේවල්. සමහරට ඔය ඉඩම් දෙන ඒවා කියන ඒවා බොහෝ විට ලැබෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. ඒ නිසා මම අවසාන වශයෙන් කියන්නේ ඡන්දය ඉලක්ක කරගත් මේ ජනතාව රැවටීමට බුද්ධ දේශනාව අවභාවිතා කරමින් ඉදිරිපත් කළ අයවැයක්. ඒ නිසා මේ අයවැය පිළිබඳ අපේ කිසිදු සතුටක් නැති බව මේ ගරු සභාවට අපි දැනුම් දෙන්න කැමතියි.
ස්තුතියි.
බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. කරුම ශරහ්මන්තුමා.
ඇලවේ ආසනத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல இறைவனின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வலுவான எதிர்காலத்திற்கான முன்னுரை என்ற துணிப்பொருளிலே 2024 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு இங்கு சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பிற்பாடு என்ன வகையான கதையாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்தால் பாராளுமன்றத்தின் உரையாக இருக்கலாம், அல்லது ஊடகங்களுக்கு சொல்கின்ற விளக்கமாக இருக்கலாம், அல்லது இந்த லொபியிலே பேசுகின்ற விடயங்களாக இருக்கலாம். எதிர்கட்சியினரை பொறுத்தளவிலே இந்த பட்ஜெட்டை அவர்கள் அணுகுகிற போது இவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள். ஒன்றும் இது இன்றிருக்கின்ற காலசூழலிலே இதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்ற நேர்மையாக பேசுகின்ற பொருளாதாரம் தெரிஞ்ச அறிஞர்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு புறமாக பார்க்கிற போது கடைசியாக பேசி அமர்ந்தவர் தொடக்கம் பெரும்பான்மையானோர் சொல்கிற ஒரு விடயம், இது ஒரு எதிர்கால தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு பட்ஜெட் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும், எதிர்கால தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு பட்ஜெட் என்பதன் ஊடாக சொல்ல வருவது என்ன? எதிர்கால தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு பட்ஜெட் என்றால் இதில் நல்ல விடயங்கள் இருக்கின்றன. தேர்தலிலே வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராவதற்கான சாத்தியங்கள் இந்த பட்ஜெட்டிலே இருக்கின்றன. மக்களை கவரக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன. இவைகள் நடந்தால் மக்கள் ஜனாதிபதிக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ ஆதரவு அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்கின்ற ஒரு கலக்கத்தில் கூறுகின்ற ஒரு வார்த்தையாக இந்த தேர்தலுக்கான ஒரு பட்ஜெட் என்கின்ற கருத்தை நான் பார்க்கின்றேன். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நியாயமாக ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டிலே நாங்கள் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு நாங்கள் இருந்த நிலைப்பாடுகளில் இருந்து இன்று எந்த அளவு தூரம் நாம் உயர்ந்து வந்திருக்கின்றோம் என்றால், நன்றியுடோராக நாம் இந்த இலங்கை மக்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. நியூட்டனினுடைய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது. நியூட்டனினுடைய கதை. நியூட்டன் ஒரு சிறந்த விஞ்ஞானி. உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு நியூட்டன் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இன்றும் நூற்றாண்டின் சிறந்த விஞ்ஞானியாக சொல்கின்ற ஒரு விஞ்ஞானியாக இருக்கின்றார். நியூட்டனை பற்றி ஒரு சக போட்டியாளர் விஞ்ஞானி பொறாமையில் ஒரு கருத்தை சொன்னாராம். நியூட்டன் என்ன பெரிய விஞ்ஞானியா, வானத்திலிருந்து மேலே தூக்கி போடுகிற ஆப்பிள் பழம் கீழே விழுந்தானே, அதை ஒரு புவியீர்ப்பு விசை என்று, இதை ஒரு கண்டுபிடிப்பு என்று அவர் சொல்ல அதை உலகம் நம்ப, இவரெல்லாம் ஒரு விஞ்ஞானியா, இவருக்கு இது என்ன விடயம், எனக்கு தெரியாது, தெரியும் என்றெல்லாம் சொன்னாராம். அதற்கு நியூட்டன், அப்படியா இருந்தால் நான் சொல்கிற ஒரு விடயத்தை உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார். என்ன விடயம் என்று அவர் கேட்டதற்கு, ஒரு முட்டையை செங்குத்தாக நிறுத்த முடியுமா விழாதவாறு என்று கேட்டாராம். உடனே அந்த சக போட்டியாளர் விஞ்ஞானி பலத்த முயற்சிகள் செய்தும் முட்டையை செங்குத்தாக நிறுத்த முடியவில்லையா, பின்னர் இது முடியாத ஒரு காரியம், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று கோரியிருக்கிறார். உடனே நியூட்டன், சற்று தாருங்கள் என்று அதனுடைய அடிப்பக்கமாக உடையாதவாறு தட்டி செங்குத்தாக நிறுத்தி காண்பித்து இருக்கிறார். அப்போது அந்த சக போட்டியாளர் சொன்னாராம், இப்படி செய்வதாக இருந்தால் நான் செய்து விடுவேன் என்று சொன்னாராம். இன்று இருக்கின்ற எதிர்கட்சிகளினுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கின்றது. பிரதம மந்திரியாகுங்கள், ஜனாதிபதியாக மாறுங்கள், இந்த நாட்டை பொறுப்படுங்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிறுத்துங்கள் என்று சொன்ன போதெல்லாம் அவர்கள் மறுத்தது மாத்திரம் குற்றமாக நாம் இங்கே சொல்லவில்லை. இந்த நாடு எப்படி போகப்போகிறது என்றால், இந்த நாட்டிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் போக போகிறது. பானிற்கும் நாங்கள் மாவிற்கும் நாங்கள் கீவரிசையில் நின்று சாக போகிறோம். ஒரு உணவு பஞ்சம் உலகத்தில் எங்கும் ஏற்படாத உணவு பஞ்சம் இந்த இலங்கையில் ஏற்பட போகுது என்று ஒரு பூதத்தை காட்டி பயப்படுத்துகின்ற சில பயந்தாங்கோழிகள் போல இந்த நாட்டினுடைய மக்களை பயமுறுத்திய எதிர்கட்சிகள் இந்த ஜனாதிபதியினுடைய நடவடிக்கை தொடர்பாகவோ அல்லது ஜனாதிபதியினுடைய பட்ஜெட் தொடர்பாகவோ விமர்சிப்பதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள் என்கின்ற நேர்மறையான விமர்சனத்தை நான் முதன் முதலாக முன்வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன். இந்த பட்ஜெட்டினுடைய முன்மொழிவில் என்னுடைய கருத்திட்டத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார், வலுவான எதிர்காலத்திற்கான முன்னுரை. இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த பட்ஜெட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் கடைசியாக பேசிய நபர் கூட சொன்னார். இதிலே சொல்லப்பட்ட விடயங்களை நான் நினைக்கின்ற இன்றைய பத்திரிகைகள் பார்த்தால் கூட தெரியும். எதிர்கட்சியினுடைய முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் சொல்கிறார்கள், இதனை செய்து முடித்தால் நல்ல விடயம் என்று சொல்கிறார்கள். செய்து முடிக்க முடியும். எப்படி முடிக்கலாம்? எதிர்கட்சிகள் வெறுமனே அரசியல் செய்யாமல் இதனுடைய நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். இதிலே வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகள் சொல்லப்படவில்லை என்பதான கருத்தை சில பேர் இப்பொழுது கூட ஒருவர் சொல்லிவிட்டாம் இருந்தார். எனவே நீங்கள் ஆழ்ந்து பார்த்து இதனுடைய நல்ல விடயங்களை ஆய்ந்து நீங்கள் கருத்து தெரிவித்தால் பொருத்தமாக இருக்கும். வெறுமனே பொத்தாம் பொதுவாக விமர்சனம் செய்கிற நிலைமையை இந்த நாட்டிலிருந்து நாம் போக்க வேண்டும். உண்மையாக சொல்ல போனால் ஜனாதிபதியினுடைய முன்மொழிவுகளை பல விடயங்கள் இந்த நாட்டினுடைய பிரதான வருமான மூலோபாயங்களை நாங்கள் பார்த்தால் சுற்றுலாத்துறையை சொல்லலாம், தேயிலை ஏற்றுமதியை சொல்லலாம், ஆடை ஏற்றுமதியை சொல்லலாம், இவைகளுக்கான ஏதாவது இவைகளை விருத்தி செய்வதற்கான ஏதாவது வழிவகைகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கின்றால் ஏன் இல்லை? சுற்றுலாத்துறையினுடைய விருத்திக்காக 8 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள், நானும் கூட அருகம்பை பிரதேசத்திலிருந்து வருகின்றேன், சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதற்கான பலதரப்பட்ட கூட்டங்களை இந்த பட்ஜெட் நடப்பதற்கு முன்பே பல பகுதிகளில் செய்துவிட்டார். அந்த பிரதேசத்தை மாஸ்டர் பிளானை நிறுவுவதற்காக சில சிங்கப்பூரில் இருந்து எக்ஸ்பர்ட்டுகளை கொண்டு வந்து இப்பொழுது வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்வதற்கு வெறுமனே 150-120 டாலர்கள் கொண்ட அறைகளை கொண்ட இடங்களில் எல்லாம் எப்படி அதனை 1,000 டாலர் 3,000 டாலர் பெறக்கூடிய அளவிலே மிக ஹை எண்ட் டூரிசமாக மாற்றுவது என்பது தொடர்பான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுபோலவே ஒவ்வொரு செக்டரிலும் உள்ள விடயங்களை எப்படி எப்படி எல்லாம் உயர்த்தி இந்த நாட்டினுடைய வருமானத்தை கூட்டலாம் என்பது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் ஓய்வு ஒழிவின்றி வேலை செய்கிறார் என்பதை யாரும் மறுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக பார்க்கப்படுவீர்கள். இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இத்தகைய நல்ல திட்டங்களை முன்வைக்கிற போதும் அதை அரசியல் ரீதியாக நோக்கிக் கொண்டு விமர்சனங்கள் செய்கின்ற நிலைமை. சம்பள உயர்வு ஏற்பட மாட்டாது என்று அதற்கான தயார்படுத்தலோடு ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கும் சிலர் தயாராக இருந்தார்கள். சம்பள உயர்வு இப்பொழுது 10,000 வழங்கப்பட்டதன் பிற்பாடு 20,000 வழங்குங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய தயாராகிறார்கள். 20,000 வழங்கியிருந்தால் கூட இது போதாது, 30,000 வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியும். இந்த நாட்டினுடைய நிலைமை அப்படி. வேறு நாடுகளை நாம் பார்த்தால், மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை பார்த்தால், அரசாங்கத்தினுடைய நிலைமை நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிற போது அதனை ஒழுக்கமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து எப்படி நாட்டை முன்னேற்றுவது என்பதான சிந்தனை தான் அங்குள்ள மக்களுக்கு இருக்கும். இன்று இங்கிருக்கிற பிரச்சனை என்னவென்றால், செய்யவில்லை என்றால் செய்ய சொல்வது, செய்துவிட்டால் காணாது என்று சொல்வது, இப்படி ஏதேனும் குறைகளை கூறிக்கொண்டே அரசியல் செய்கிற நிலைமைகள் இந்த நாட்டிலே மாற வேண்டும். நான் மிகவும் நல்ல விடயங்களை இந்த பட்ஜெட்டிலே நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த காணி உரித்து சட்டம் என்கின்ற ஒரு சட்டம், 1897 தரிசுநில கட்டளை சட்டத்தின் ஊடாக மக்களினுடைய வேலை விவசாயிகளினுடைய காணியை பிரித்தானிய முடி தன்வசப்படுத்தியது. அதற்கு பின்னர் 1935 காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் என்றும், அதற்கு பின்னர் பல்வேறு கட்டளை சட்டம் என்றும் விவசாயிகளுக்கான காணிகள் வழங்கப்பட்ட போதும் உரிமையாக வழங்குகின்ற அவர்களுக்குரிய உரித்தை வழங்குகின்ற நடவடிக்கைகளை யாருமே மேற்கொள்ளவில்லை. ஜனாதிபதி அவர்கள் அதற்காக இப்பொழுது பணம் ஒதுக்கி இருக்கின்றார். இந்த காணிகள் 100 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய உரித்தற்றிருக்கின்ற விவசாயிகளுக்கான காணிகளை வழங்குகின்ற, ஏறத்தாழ 2 மில்லியன் பேர் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த காணிகளை வழங்குகின்ற நடவடிக்கைகளை 24 தொடங்குவதாக சொல்லியிருக்கின்றார். நல்ல விடயம். எதிர்கட்சியில் இருக்கின்ற பலரும் இதனை ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறீர்கள். எனவே இந்த விடயம் வருகிற போது இதனை ஆதரிக்கின்ற ஒரு நிலைமைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று வைல்ட் லைஃப் ஃபாரஸ்டினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான ஏக்கர் காணிகளை ஜனாதிபதி விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டுக்கு முன்பதாகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஏனைய பகுதிகளிலும் வைல்ட் லைஃப் ஆலும் ஃபாரஸ்டாலும் ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்டாலும் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலங்கள் விடுவிக்கப்படுகின்றது என்றால் அந்த நிலங்களை இழந்து தவிக்கின்ற விவசாயிகள் பொதுமக்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்களுடைய பணி எத்தகையது என்று. எனவே இவ்வாறு பிரயோசனம் அடைந்திருக்கின்ற நபர்கள் இப்பொழுது ஜனாதிபதிக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த விடயத்தை சாதிப்பதற்காக, இந்த மக்களுக்குரிய காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக தசாப்தங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஃபைல்களை தூக்கிக் கொண்டு வயது முதிர்ந்த விவசாயிகள் எத்தனை பேர் இந்த காணி நமக்கு கிடைக்காத ஒரு பருக்கை சோற்றை இந்த நிலையிலே விளைய செய்து, இந்த நிலத்திலே விளைய செய்து நான் சாப்பிட மாட்டேனா என்று ஏங்கி தவித்த பலருக்கான விடிவு காலம் இந்த ஜனாதிபதி மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற போது அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய பெரும் கடப்பாடு இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது இந்த 50,000 வீடுகள் இப்பொழுது வீடற்றவர்களுக்கு வீடு வழங்குகின்ற திட்டங்கள் ஒரு புறமாக இருக்க, இவ்வாறு கொழும்பிலே குடியிருப்பு வீடுகளில் இருப்பவர்கள் அதற்கு மாதாந்தம் கொடுப்பனவை கொடுத்துக் கொண்டும் அல்லது சில பேர் லீசிங்கில குத்தகைக்கு எடுத்துக்கொண்டும் அதற்குரிய பணத்தை கட்டுவதற்கு மிகவும் சிரமப்படுகிற சூழலில், ஏறத்தாழ 50,000 பேருக்கு உங்களுடைய மாதாந்த கொடுப்பனவும் வேண்டாம், உங்களுடைய குத்தகை பணமும் வேண்டாம், அந்த வீடுகள் உங்களுக்கே உரித்தாகும் என்று அவர் சொல்லியிருக்கின்றது. ஒரு பெரும் வரப்பிரசாதம் இந்த நகரத்து மக்களுக்கு. இப்பொழுது எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை என்னவென்றால், இவ்வாறு இது வழங்குகிற போதும் இது ஒரு அரசியல் ஒரு தேர்தல் நோக்கத்துக்காக வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த மக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்து விடுவார்களே என்கின்ற பயமும் தயக்கமுமே அன்றி இந்த பட்ஜெட்டை எதிர்ப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்க முடியாது என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது போலவே பல விடயங்களை நான் பார்க்கின்றேன். வடக்கு கிழக்கில் மீள்குடியேற்றத்திற்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீள்குடியேற்றத்திற்கான பணம் ஒதுக்கப்பட்டதிலிருந்து இந்த மீள்குடியேற்றத்தில் 1990 வடமாகாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற முஸ்லிம்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும் என்று அண்மையில் பாராளுமன்றத்தில் நாம் பேசியிருக்கின்றோம். எனவே 33 வருடமாக அவர்கள் தங்களுக்குரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பதில் மிகவும் கவலையோடு இருக்கின்ற மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவ்வாறு மீள்குடியேற்றத்திற்காக வீடுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் உதவியை கொண்டு ஜனாதிபதி அவர்களிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் மிக முக்கியமாக இந்த மாகாண அதிகாரம் சம்பந்தமாக பலருமே பேசினார்கள். இந்த மாகாணத்திற்கான அதிகாரம் 13 திருத்தத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்திலே நாங்கள் காணி அதிகாரம் வேண்டும், போலீஸ் அதிகாரம் வேண்டும் என்று ஒரு குறுகிய எல்லைக்குள் பேசிக் கொண்டிருந்தோம். ஜனாதிபதி மிகவும் விஸ்தீர்ணமாக சில அதிகாரங்களை இங்கே வழங்கியிருக்கின்றார். மாகாண சபைகள் உங்களுக்கு தேவையான பல்கலைக்கழகங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்பதான ஒரு வசதியை இந்த பட்ஜெட்டின் ஊடாக தந்திருப்பது என்பது மாகாணத்தினுடைய அதிகாரம் இல்லையா? இது அதிகார பரவலாக்கல் இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் ஒரு மாகாண சபை, இந்த மாகாண சபை அதனுடைய வருமான வரிகளை உருவாக்குகின்ற அல்லது வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் ஈடுபடுகின்ற விடயங்களிலும் கூட தன்னுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி நீங்கள் ஒரு பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதி துறைகளிலே ஒரு மாகாண சபைக்குள்ள அதிகாரங்களை அவர் இன்னும் உயர்த்தி இருப்பது என்பது மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மேலதிக அதிகாரமாக நான் பார்க்கின்றேன். அதே போன்று இந்த பட்ஜெட்டிலே வருமானத்தை அதிகரிப்பதற்கு என்ன வழிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பலரும் சில பேர் கேள்வி கேட்பதை பார்க்கின்றேன். வழிகள் சொல்லவில்லை என்று புத்தாம் பொதுவாக பேசாதீர்கள். இப்பொழுது பார்த்தால் இந்த பால் உற்பத்தியை அதிகரிப்பது சம்பந்தமான முன்மொழிவுகள் தொடக்கம், இந்த ஆடை உற்பத்தியை அதிகரிப்பது, மீன் உற்பத்தியை அதிகரிப்பது, இதனூடாக வருமானத்தை ஈட்டுவது என்று பல வழிகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனை வினைத்திறனாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை கொடுத்து அதனை செய்வதற்கான முயற்சிகளை எதிர்த்தரப்புகள் செய்ய வேண்டும். பால் உற்பத்தியை பொறுத்தளவிலே ஏற்கனவே அம்பேவில ஃபார்மிலி சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1,600 லிட்டராக இருந்த அம்பேவில ஃபார்மினுடைய பால் உற்பத்தி என்பதை ஜனாதிபதி அவர்களுடைய புதிய செயற்திட்டம், அவர் ஜனாதிபதி ஆனதன் பிற்பாடு புதிய செயற்திட்டத்தினூடாக 50,000 லிட்டர் ஒரு நாளில் பெறக்கூடிய வகையிலே மாற்றியிருக்கின்றார். இப்பொழுது இந்த புதிய பட்ஜெட்டிலே 75,000 லிட்டர் ஒரு நாளில் பெறக்கூடிய ஒரு நிலைமையை தோற்றுவிப்பதற்கான வழிவகைகளை சொல்லியிருக்கின்றார். இதுபோன்றுதான் தனியார் துறையோடு இணைந்து இந்த இலங்கையில் பல பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளிலும் இருக்கின்ற பண்ணைகளை அபிவிருத்தி செய்வதனூடாக சாதாரணமாக நமது நாட்டில் இருக்கின்ற 4.3 மில்லியன் லிட்டர் நாளொன்றுக்கான இந்த பால் உற்பத்தியை 20 மில்லியன் லிட்டர் வரை நாம் உயர்த்துவதற்கான வழிவகைகளை செய்வோம் என்று அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். எனவே இவைகள் உங்கள் கண்களுக்கு படவில்லையா? எனவே இந்த பட்ஜெட் என்பது எதிர்காலத்தை நோக்காக கொண்ட மிகச்சிறந்த முன்னுரை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த முன்னுரையை சரிவர செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இதனை நாங்கள் சரிவர சில விடயங்களை நான் பார்க்கின்றேன். முதல் காலாண்டுக்குள், அதாவது இந்த குடிநீர் பிரச்சனை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. நாங்கள் சுற்றுலா பிரதேசமான அருகாம்பையில் இருக்கின்றோம். ஹோட்டல்கள் உள்ள இடத்திலும் கூட குடிநீர் இல்லை. ஹெடோயா திட்டத்தை செய்து தாருங்கள் என்று பலமுறை பல அரசாங்கங்களிடம் கேட்டிருந்தோம். எனவே இந்த ஆண்டு குடிநீர் பிரச்சனையை முதல் காலாண்டுக்குள் இந்த பட்ஜெட்டை கொண்டு நான் நிவர்த்திப்பேன் என்று ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். அது பொத்துவில் பிரதேசமாக இருக்கலாம், இலங்கையில் உள்ள எந்த பிரதேசமாக இருக்கலாம், இந்த குடிநீர் திட்டத்தை நீங்கள் நிறைவு செய்து இந்த மக்களுக்கான குடிநீர் பிரச்சனைகளை ஜனாதிபதி அவர்கள் மேற்கொண்டு தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்து இந்த பட்ஜெட் பற்றி பேசுவதாக இருந்தால் பல்வேறு விடயங்களை பேச முடியும். எனவே எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த ஒரு முன்னோடியாக இந்த பட்ஜெட்டை மேற்கொண்டு தொடர்ந்தும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் ஒரு ஸ்திரநிலை ஏற்படுவதற்கு இங்குள்ள ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you. Honorable Atawla next. Ita pera, order please. Karu Musharraf Mantuma Mulla Senator. Honorable Atawla Mantuma.
வேலாவ
you have 12 minutes
12 minutes
yes
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுன் ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் 2024 வருடத்துக்குரிய இந்த வரவு செலவு திட்ட விவாதத்திலே கலந்து பேசுவதைட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட காலம் இந்த பாராளுமன்றத்தில் பல வரவு செலவு திட்டங்களிலே கலந்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த முறையும் 23 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரைகளும் காலத்தால் அழிக்க முடியாத மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். பொதுவாக இதற்கு முந்தைய காலங்களில் ஆளும் கட்சி தங்களுக்குரிய வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதும் எதிர்கட்சியினர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது முதல் வரி சம்பந்தமான விஷயங்கள், மதுபானங்களுக்கு சிகரெட்டுக்கு விலை கூட்டுகின்ற விடயங்களை பற்றி மாத்திரமே அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள். பெட்ரோலின் விலை கூடுவது குறைவது சம்பந்தமாகவும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் துண்டு விழுகின்ற அந்த குறையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது தொடர்பான ஆலோசனைகளை மாத்திரம் அந்த காலத்து அமைச்சர்கள் சமர்ப்பித்திருப்பார்கள். ஆனால் கடந்த வருடமும் இந்த முறையும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இலங்கையில் பாராளுமன்றம் என்று ஒன்று இருக்குமா என்பதும் அமைச்சுக்கள் இருக்குமா என்பதும் ஒரு ஜனாதிபதி இருக்க முடியுமா, அதேபோன்று நிதியமைச்சர் பாராளுமன்றத்திற்கு வந்து இங்கே வரவு செலவு திட்ட உரையை முன்வைக்கின்ற அளவிற்கு நிலைமை இருக்குமா, பாராளுமன்றமே எரியூட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதேபோன்று ஜனாதிபதிகளும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் எல்லோரும் ஒரு நாளும் சந்தித்திராத பொருளாதார நெருக்கடி, எல்லோருமே வீதியிலே பல தேவைகளுக்காக கியூ வரிசையிலே நின்றார்கள். குறிப்பாக பெட்ரோல் இல்லை, நாடு இயங்கவில்லை, நாட்டில் யாரும் பயணம் செய்யவில்லை, உணவு இல்லை, கேஸ் இல்லை, சமைக்க முடியவில்லை, மின்சாரம் இல்லை என்று பலதரப்பட்ட ஒரு நாளுமே சந்திக்க கூடாத ஒரு நிலவரத்தில் இந்த நாடு இருந்த பொழுதுதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியும் இந்த நாட்டை விட்டு போனது மாத்திரமல்ல மக்கள் நிராகரித்து எல்லாவற்றையும் முடித்துவிட்ட நிலையில் இந்த நாட்டை பொறுப்பெடுப்பதற்கு யார் என்கின்ற நிலைமை, இவ்வாறான சூழ்நிலையில் யாரை கொண்டு இந்த நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற ஒரே ஒரு தேவை மாத்திரம்தான் இந்த பாராளுமன்றத்திற்கு மாத்திரமல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜையினுடைய மனங்களிலும் இருந்ததை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்று காலையில் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் பேசினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது மக்களினுடைய தேவைகள் எண்ணங்களின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஜனாதிபதியும் அதே கட்சியினுடைய பிரதம அமைச்சரும் இந்த நாட்டில் பலமுறை இருந்து ஆட்சி நடத்துகின்ற முறையை நாங்கள் பார்த்தோம். இன்னும் சில காலங்களில் ஜனாதிபதி ஒரு கட்சியும் எதிர்கட்சியினர் பிரதம அமைச்சராகவும் பாராளுமன்ற பலமும் பொருந்தியதாக இருந்த ஆட்சிகளை நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே கண்டிருக்கிறோம். இது ஒருபுறம் இருக்க ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாத்திரம் இருந்து கொண்டு அவர் இந்த நாட்டின் பிரதம அமைச்சராகவும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவும் வரக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலையை இந்த நாடு உருவாக்கியது மாத்திரமல்லாமல் அந்த ஒருவருடைய கையில் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நாடும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் ஒப்படைக்கப்பட்டதனை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அன்று எவ்வாறு மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாதத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்களோ அதே போன்றுதான் இந்த நாடு பொருளாதாரத்திலே நலிவடைந்து நாடு உண்ண முடியாமல் இறக்குமதி செய்ய முடியாமல் வங்கிகள் எல்லாம் பங்குரோத்து நிலைக்கு போய் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பாராளுமன்றம் அங்கத்தினர்கள் எல்லோரும் அதிகமாக சேர்ந்து இந்த இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மேதகர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை
நாம் நியமித்ததனால் இன்று 2024 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் என்கின்ற ஒன்றையாவது நாங்கள் பார்க்கிறோம். இந்த வரவு செலவு திட்டமானது இதற்கு முந்தையும் அவருடைய உரைகளிலே நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக அதனுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாம் நிமிந்திருக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களிலே அவர் பேசியிருக்கின்றார். ஆனாலும் இந்த 24 பட்ஜெட் என்பது இவ்வளவு சிறப்பாக ஓரளவிற்கு நிமிந்து நிற்கக்கூடியவாறு இருக்கும் என்பதனை நாம் யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முதலிலே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மக்களும் நாமும் எதிர்பார்த்த அளவை விடவும் ஒரு படி மேலாக சென்று ஒரு முறையான ஒன்றை வழக்கம்போல் என்பதை விடவும் ஒரு முறையான ஒரு வரவு செலவு திட்டத்தை அவர் இங்கே முன்வைத்திருக்கின்றார். இதன் மூலம் இதுதான் ஒரு முக்கியமான வரலாற்றுக்கு தேவையான ஒரு வரவு செலவு திட்டம் என்பதை விடவும் நாம் மீள எழுந்து நிற்பதற்கான வரவு செலவு திட்டம் மாத்திரமே. குறைகளை பேசுகின்றவர்கள் எதிர்கட்சி என்பதனால் தொடர்ந்து எதிர்த்து பேச வேண்டும் என்கின்றவர்களுடைய கருத்துக்களை ஒருபுறம் வைத்துவிட்டு நாங்கள் பார்க்க வேண்டியது அடுத்த இலக்கை அடைவதற்கான வழி என்ன என்பதைத்தான் நாங்களும் இந்த பாராளுமன்றமும் நோக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வரவு செலவு திட்ட உரைகள் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு வழக்கமாக ஜனாதிபதிகள் முதலமைச்சர்கள் மாவட்டம் தோறும் மாகாணம் தோறும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சிலவற்றை பேசுவார்கள். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாங்களும் அதிலே கலந்து பல ஆலோசனைகளை சொன்னோம். குறிப்பாக எங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட் என்பதும் இந்த வரவு செலவு திட்டம் என்பதும் முன்மொழிவுகளும் நாம் மீண்டும் கடனை மீட்டுக் கொடுக்கின்ற அதற்காக கடன் வாங்குகின்ற ஒரு ஸ்தானத்திலே இருக்கிறோம் என்பதை இங்கிருக்கின்ற மக்களோ அல்லது கடந்த கால அரசியல் தலைவர்களோ அல்லது எதிர்காலம் தொடர்பான ஆட்சிகளை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களோ இதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது இந்த பட்ஜெட் என்பது இந்த முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட் அது ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கு ஒருபுறம் இருந்தாலும் நான் நிமிந்திருப்பதற்கான ஒன்றாகவே இதனை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாடு நீண்ட காலம் நல்ல வளமுள்ள நாடாக ஏற்றுமதி பொருட்களை மற்றவர்கள் வந்து கொண்டு போகின்ற அளவுக்கு நாடாக இருந்திருக்கிறது. பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் இந்த நாடு அடிமைப்பட்ட நாடாக இந்த நாடு பிற நாட்டினுடைய நாட்டவர்களின் கொலனியாக நாம் ஆட்சி செய்யப்பட்டதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருப்பது நமது நாட்டினுடைய அமைவிடமும் நமது நாட்டிலே இருக்கின்ற வளங்களும். இந்த நல்ல வளங்கள் தான் நம்மை பல ஆண்டுகள் வெளிநாட்டவர்கள் ஆளுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த வளங்களை நாம் இன்னமும் முறையாக பாவிக்கவில்லை, அதனுடைய உச்ச பயனை அடையவில்லை என்பதை பற்றித்தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயங்கள், ஒரு கடலாசி ஒரு சாதாரணமான பேப்பர் கூட இந்த நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியாத உற்பத்தியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம். சாதாரணமான ஒரு கடலாசி ஒரு போட்டோ காப்பி பேப்பர் அல்லது ஊசி அல்லது கிளிப் இவ்வாறான பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற ஒரு வாரான பொருளாதாரத்திற்குள் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். இங்குள்ள எல்லோருக்கும் தெரியும், சாதாரணமாக தென்னையிலே நல்ல தென்னை எம்மிடத்திலே இருக்கிறது, தும்பு தொழில் மிகவும் பிரசித்தி பெற்ற நாடு இது. ஆனால் வீடுகளை அறைகளை கூட்டுவதற்குரிய தும்புக்கட்டை கூட நாங்கள் வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்கிறோம். தும்புக்கட்டு கூட அந்த அளவிற்கு எங்களில் ஒரு பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான ஒரு எண்ணக்கருக்கள் இல்லாமல் நடந்த ஆட்சிகள். அதற்கு நாம் தலைவர்களை பிழை செல்வதை விடவும் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் அல்லது சூறாவளி அல்லது கோவிட் என்று பல விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனாலும் எங்களுடைய பார்வையில் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தையும் ஜனாதிபதி அவர்களுடைய நோக்கங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உற்பத்தி பொருளாதாரத்தை நாங்கள் அதிகரித்தாக வேண்டும், உற்பத்தி பொருளாதாரம். இலங்கையில் பெய்கின்ற மழை அவ்வளவு தூரம் நீர் இருக்கிறது. நீரை தேக்கி வைப்பதற்குரிய குளங்களை நாம் மேலும் உருவாக்க முடியும். அது மாத்திரமல்ல, குளங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருப்பதனால் அதனுடைய கொள்ளளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவைகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு எங்களுடைய முன்மொழிவுகள் விவசாயிகளினுடைய குளங்கள் நீரை பாதுகாப்பது, விவசாய உற்பத்தியை பாதுகாப்பது, காடு என்பது தனியே காடாக மூடிக்கொண்டு வைக்காமல் அந்த வளத்தை பாவிப்பது என்று பலவிதமான உற்பத்தி பொருளாதாரங்களை பற்றியே நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் கூறிக்கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்களும் பேசுகின்ற பொழுது சொன்னீர்கள், நாமும் இருந்துதான் அதனை பேசினோம். பால் உற்பத்தி, புல் நிறைய இருக்கிறது, நீர் இருக்கிறது, பால் உற்பத்தி செய்யக்கூடிய மனித வளம் இருக்கிறது. ஆனால் நாம் எதற்குமே லாயக்கில்லாத பொருத்தமில்லாத பால்மாக்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாக்குவதற்கு பல கோடி ரூபாய் பணத்தை இந்த நாடு செலவழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுத்தமான பாலை நாம் உற்பத்தி செய்ய முடியும். இவைகளை கருத்தில் கொண்டு இந்த 2024 ஆண்டுக்கான இந்த பட்ஜெட் முன்மொழிவு காணப்படுகிறது. நாங்கள் உண்மையிலே பாராட்டத்தக்கது. உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் உற்பத்தி செய்வது என்பது நமது தேவைகளுக்கும் நாம் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் ஆகும். விசேடமாக நான் இந்த இடத்திலே மிக இறுக்கமாக சொல்ல வேண்டும், உலகினுடைய போக்கு இன்று வித்தியாசமாக இருக்கிறது. மத்திய கிழக்கிலே பெரும் யுத்தத்தை கட்டவிழ்த்துவிட்டு பொதுமக்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசிக் கொண்டிருக்கிறது. எங்கு 3rd உலகப்போர் நடந்துவிடுமோ என்று நாடுகள் அச்சப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் நாம் நமக்கான ஒரு சாதாரணமான வரவு செலவு திட்டம் என்பதை மாத்திரம் நாங்கள் சிந்திக்காமல் நமக்கான உணவு நமது கையிலே இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும், இன்றியமையாத பொருட்கள், இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு, இவைகள் யாவும் எமது நாட்டிலேயே இருப்பது இன்று கட்டாயமாக்கப்பட வேண்டும். அவை மூலம்தான் நமது நிலங்களில் உச்ச பயனை நாம் பெறுவதன் மூலம்தான் நமது உணவு பிரச்சினை, சில வேளைகளில் நாம் இறக்குமதி செய்கின்ற பொருட்களை கூட நாம் இந்த யுத்தத்தால் இழக்க வேண்டி வரலாம். எண்ணெய் பிரச்சினை இருக்கிறது. இவைகளையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நாம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஓரளவுக்கு நிமிந்து நின்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு எல்லோரும் உறுதிபூட வேண்டும் என்று கேட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
ஸ்தூதி. இலங்கட்ட ஹொனரபிள் எச்எம்எம் ஹரீஸ், யூ ஹேவ் 12 மினிட்ஸ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று எமது நாட்டின் வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பல கருத்தாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த நாட்டில் வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்தது. இந்த சபையில் என்னுடைய நண்பர் நிதி ராஜாங்க அமைச்சர் சியாங் சேமசிங் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையில் இந்த பொருளாதார நெருக்கடியை மீட்க வேண்டும் என்பதில் குறிப்பாக ராஜாங்க அமைச்சர் சியான் சேமசிங்க, அதேபோன்று நிதியமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடைய நிதியமைச்சின் ஏனைய அதிகாரிகள் குழு இந்த நாட்டில் இருந்த மிகப்பெரிய ஒரு மோசமான பொருளாதார மக்களுடைய இன்னல்களை மீட்டு இன்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்துகின்ற ஒரு கடினமான வேலையை செய்து வருவது என்று இந்த நாட்டில் உள்ள குறிப்பாக வர்த்தக சமூகம் மற்றும் பல துறையை சேர்ந்தவர்கள் பேசிக்கொள்வது எங்களால் கேட்க முடிகின்றது. உண்மையில் இன்று இந்த வரவுசெலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகள், குறிப்பாக எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கான அந்த சம்பள அதிகரிப்பு என்பது உண்மையில் இந்த காலகட்டத்தில் ஒரு அவசியமான, அத்தியாவசியமான ஒரு விடயம் அதை இந்த வரவுசெலவு திட்டம் உள்ளடக்கி இருக்கின்றது. அதனை நிறைவேற்றுகின்ற, அதை நடைமுறைப்படுத்துகின்ற அது சவால்கள் இருந்தாலும் அதை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் குறிப்பாக எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, 1992 இந்தியாவில் அன்று பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியை பொறுப்படுத்த பொழுது அதன் நிதியமைச்சராக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய நிதி நிலைமை என்பது எங்களுடைய இலங்கை எவ்வாறு கடந்த வருடம் நிதி நெருக்கடி ஏற்பட்டு மத்திய வங்கியில் அதான ரிசர்வ் அந்த சஞ்சித்தே என்று சொல்வார்கள் அந்த ரிசர்வ் எவ்வாறு மிக கடினமான முறையில் குறைந்து அதே போன்று சொல்லப்பட்டது $1 பில்லியன் குறைவான ஒரு இருப்புத்தான் இந்திய மத்திய ரிசர்வ் வங்கியில் இருந்ததாக. அப்படி இருந்த ஒரு பொருளாதாரத்தை ஒரு மேதை என்ற அடிப்படையில் மன்மோகன் சிங் கௌரவ பிரதமர் அவர்கள் ஒரு பெரும் ஒரு உலகத்தில் இன்று ஒரு பெரும் பொருளாதார ஒரு முதல் 10 இடங்களில் உள்ள பொருளாதார ஒரு வல்லரசாக இன்று இந்தியா உருவெடுத்திருக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியது அவருடைய பொருளாதார கொள்கை என்பதை இன்று எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதை மிகவும் இருந்த விடயம் இந்தியாவில் இருந்த மூடப்பட்ட பொருளாதாரத்தை ஒரு திறந்த பொருளாதாரமாக உருவாக்கியதன் ஊடாக டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது தொழில்நுட்ப ஒரு கைமாறு நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கார் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் அதே போன்ற எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் இன்னும் பல நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ததனால் பெரும் ஒரு தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டு இன்று பொருளாதாரத்தில் வலுவான நிலைக்கு வருவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அதே போன்றுதான் நாங்களும் விரும்புவது இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகள் வருகின்ற பொழுது எங்களுடைய முதலீட்டு அமைச்சர் திலும் அமுனுகம அவர்கள் இருக்கின்றார்கள். வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருகின்ற பொழுது இந்த நாட்டில் எதிர்பாராத ஒரு பொருளாதார ஒரு மலர்ச்சி ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உதாரணமாக நான் பிரயத்தப்படுத்துகின்ற கிழக்கு மாகாணம் இன்று எல்லா பலமும் இருக்கின்ற ஒரு மாகாணம். சுற்றுலா துறை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களுடைய அருகம்பை பிரதேசம் தொடக்கம், அதே போன்று பாசிக்குடா நிலாவளி அதற்கிடையில் பல நகரங்களில் சுற்றுலாத்துறை என்பது இன்று பெரும் இதைவிட பல மடங்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு பிரதேசமாக கிழக்கு மாகாணம் இருக்கின்றது. ஆனால் அங்கு நிலையான சஸ்டெயினபிள் அபிவிருத்தி என்பது இன்று மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதாவது இந்த கனெக்டிவிட்டி எங்களுடைய தலைநகரத்துக்கும் விமான நிலையத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கு இடையிலான போக்குவரத்து என்பது ஒரு பெரும் சவாலான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முன்பிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடைய அரசாங்கம் இந்த நாட்டில் ஹைவே எக்ஸ்பிரஸ் வே சம்பந்தமான பல இடங்களுக்கு விஸ்தரித்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களிடமும் இங்கிருக்கின்ற நிதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் முதலீட்டு ராஜாங்க அமைச்சரிடம் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் குறைந்தபட்சம் கிழக்கு மாகாணத்துக்கு தம்முள்ள வரையுமான அந்த ஹைவே குறைந்தது கிழக்கு மாகாணத்தின் பாலச்சினை வரையாவது முதல் கட்டம் ஒரு அந்த எக்ஸ்பிரஸ் வே விஸ்தரிக்கப்பட வேண்டும். அதற்கான வரைபடம் அதற்கான மதிப்பீட்டு தொகையில தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் சுற்றுலாத்துறை மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய கைத்தொழில் ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும். இன்று ஏராவிலில் ஜவுளி ஒரு கைத்தொழில் பேட்டைக்கான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று அம்பாறையில் பல உணவு சம்பந்தப்பட்ட கைத்தொழில்துறையை மிக முன்னேற்றகரமாக செய்ய முடியும். அதே போன்று என்னுடைய தொகுதியில் மிகவும் தரமான கைத்தறி ஹெல்லும் உற்பத்தி நகரமாக மருதமுனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான பொது வசதிகள், அதற்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் அந்நிய செலவாணியை கொண்டு வருகின்ற ஒரு துறையாக மாறும். அதே போன்று எங்களுடைய அம்பாறை பிரதேசம் விவசாய துறையில் இந்த நாட்டின் உணவை வழங்குவதில் பெரும் பங்காற்றுகின்றது. ஆனால் நவீன தொழில்நுட்பம் இல்லாத மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு ஒரு நெல் ஆராய்ச்சி மையமோ அல்லது நானோ தொழில்நுட்பத்துக்குரிய நிறுவனமோ இல்லாத ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் செய்ய செய்யப்பட்டாலும் அதற்கான விளைச்சலை இன்று அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம். எனவே இதை அரசு கவனத்தில் எடுத்தால் பெரும் விளைச்சல் உடான தானிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் மாறும். அதே போன்று எங்களுடைய ஏனைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் கரையோர பிரதேசத்தில் அஷ்ரப் நாகாத்த கல்முனை அஷ்ரப் நாகாத்த வைத்தியசாலை இன்று ஒரு சுகாதாரத்துறையில் ஒரு முக்கிய இடம் வகிக்கின்ற ஒரு வைத்தியசாலை. அதனுடைய பல கட்டிட நிர்மாணங்கள் இடைநடுவில் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சுகாதார அமைச்சர் கௌரவ ரமேஷ் பத்ரின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே, ராஜித சேனாராயண அமைச்சர் அவர்கள் இருந்த பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு குறிப்பாக எமர்ஜென்சி அண்ட் ஆக்சிடென்ட் ஓட்டுக்கான அந்த கிட்டத்தட்ட 2,000 மில்லியன் ரூபாய்க்கான கட்டிட தொகுதி அடிக்கல் நாட்டப்பட்டது. ஒந்தராத்து நிறுவனம் வந்து ஆரம்பித்தது. ஆனால் 100-150 மில்லியன் செலவிடப்பட்ட நிலையில் அந்த கட்டிட வேலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் தலையிட்டு ஏதாவது ஒரு அடிப்படையில் அது ஒரு பெரும் கல்முனை அஷ்ரப் நாவத்த வைத்தியசாலை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுகின்ற அந்த வைத்தியசாலையுடைய அந்த கட்டிட அந்த தேவையை நிவர்த்தி செய்யுமாறு நான் அந்த இடத்தில் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இன்று கிழக்கு மாநில மக்கள் மத்தியில் இருக்கின்ற பல்வேறு அபிவிருத்தி பணிகள், குறிப்பாக வர்த்தக பெருநகரமாக இருக்கின்ற எங்களுடைய கல்முனை நகரத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நவீன நகர திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் அதன் பல விடயங்கள் இடைநடுவில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களும் நிதி ராஜாங்க அமைச்சரும் கவனத்தில் எடுத்து இந்த மக்களுடைய அந்த உட்கட்டுமான அபிவிருத்தினை கல்முனையில் தொடர்ந்து செய்வதற்கு பங்களிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள
விரும்புகின்றேன்.
அதே நேரம் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று ஜனாதிபதி அவர்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபைகளுக்கு பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க முடியும் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் பேச விரும்புவது என்னவென்றால், இந்த நாட்டின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது உண்மையில் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிர்வது போன்று மத்திய அரசிலும் சிறுபான்மை சமூகங்கள் ஒரு நிரந்தர அதிகாரத்தை வகிக்கக்கூடிய ஒரு வகைவாகத்தை ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சினை தீர்வுடையத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற பொழுது மத்திய அரசில் சிறுபான்மை மக்களுக்கு அதிகார பகிர்வாக அவர் 2 உப ஜனாதிபதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய கோட்பாட்டை அவர்கள் செய்தார்கள். அதனூடாக இரு சமூகங்களுடைய அந்த சமத்துவம் என்பது உயர்ந்த நிலையில் வருகின்ற பொழுது இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இரு சமூகங்களின் தலைவர்கள் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு பிரதிநிதி இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்தில் ஒரு உப ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அவர்களுடைய பாரிய பங்களிப்பினை நாங்கள் பெற முடியும். அதே போன்றுதான் இந்த நாட்டின் இன்னொரு சிறுபான்மை சமூகமான முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தில் இவ்வாறான ஒரு அதிகாரமிக்க பதவி வருகின்ற பொழுது நிச்சயமாக மத்திய கிழக்கு ஏனைய வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டின் கட்டியெழுப்புவதற்கின்ற மிகப்பெரிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றதற்கான ஒத்துழைப்பை பெற முடியும். இந்த தூர நோக்கில் தான் எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற பொழுது இனப்பிரச்சினை தீர்வு என்பது வெறுமனே மாகாணங்களுக்கு மட்டுமல்லாமல் மத்தியிலும் இவ்வாறான அதிகார பகிர்வு ஏற்படுகின்ற பொழுது இந்த நாட்டை சிங்கள முஸ்லீம் தமிழ் ஏனைய மலைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடு எங்களுக்குரிய நாடு, இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட வேண்டும். அதன் ஊடாகத்தான் அமைதி ஏற்படும். அப்பொழுதுதான் நாட்டின் இளைஞர்கள் வெளிநாடுகளில் போய் வேலை தேடுவதை விட இந்த நாட்டில் கௌரவமாக அவர்கள் வேலையுடன் கௌரவமான ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்துவதற்கு முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. இலங்கட்ட ஹொனரபிள் கோவிந்த குமார் துங்க, யூ ஹாவ் 18 மினிட்ஸ்.
கரு, கரு முலாசனாருட மந்திரித்துமணி, அத தெதாஸ் விசி ஹத்தர அயவே விவாதேதி அப்பட்ட வெதகத் கதா தெகக் அசன்னட லெபுனா. முலிம்ம ஹர்ஷத சில்ல மெத்துமாகே அதாஸ் தெக்கீம் ஏ முல்லி அரமுதலே மார்கசித்திய மகா எக்கங்கவன ரஜேக விவுத்த ஆர்த்திகே விசுணுமலிச பிலிகண்ணா ரஜேக ஆர்த்திக தக்ம இத்துமா தின் பிரகாஷிட பத்கெருணா. அத அப்பஹமுயே ஏதி இக்கம விசுந்தும ஏது. அனைக்கத்தட்ட விஜயதாச ராஜபக்ஷ மெத்துமா அப்பட்ட அப்பரட்ட பசுகே தசக தெக்க பமன காலையா புரா முன்ன தீமட்ட சிதுவே ஏதி தேசபாலன யதார்த்தேகன கியா பேவா. ஏத் சம்பூர்ண கதாவ இதுமா தக்கின சம்பூர்ண ஏத்த மே சபாவட்ட கியூவாத் விசுவன சன்சோதனே அவஸ்தாவேதி கோட்டாபே ஜனத்துமா விதாயக ஜனாதிபதி தூரே பலதல வெடிக்கர கனியமட்ட யாமேதி வசர திகக்கட்டவாத் வடா வெடிக்காலையாக் இதிரியட்ட யா நுகைக்கி பவ தமா தனசிட்டி பவ இதுமா பிரகாஷக்கரா. දැන් 21 වන සංශෝධනයේ ලෙස සම්මත කෙරුණේ ඉතුමා ගෙනා 21 වන සංශෝධනයේද දැන් මුදල් ඇමතුමා පාර්ලිමේන්තුවේ මහජන නියෝජිතයෙක්ද දැන් ඇමතිවරු පත් කරන්නේ අගමැතිතුමාගේ එකඟතාව මතද විධායක ජනාධිපතිතුමා දරන්නේ ආරක්ෂක ඇමති ධුරය පමණක්ද විජේදාස ඇමතිතුමා මුලින් ඉදිරිපත් කළ 21 වන සංශෝධනයට අනුව නම් මුදල් ඇමති ධුරය තිබියුත්තේ මේ පාර්ලිමේන්තුවේ අධිකරණ ක්‍රියාමාර්ග නිසා ජනාධිතුමා අමාත්‍ය ධූර ජනාධිතුමාට අමාත්‍ය ධූර දැරිය හැකිවන පරිදි පනතට සංශෝධන ගෙනෙවීමට සිදු බව ඇත. ඒත් විවස්ථාවෙන් තහනමක් නොතිබ්බාට පාර්ලිමේන්තුව සතු විය යුතුයයි එකඟ වූ මුදල් ඇමති ධූරය රනිල් වික්‍රමසිංහ ජනාධිතුමා තමා සතු කර ගැනීම බලයේ ඉදිරියේ ප්‍රතිපත්ති පාවා දීමක් නෙවෙයිද? විජේදාස රාජපක්ෂ ඇමතිතුමා මේ ගැනනු කිව්වේ මන්ද? කොහොමත් ලබන වසරදී 2024 වසරදී මේ නාටකයත් අවසන් වීමට නියමිත බැවින්ද? දැන් ඊයේ ලබා දුන් අධිකරණ තීන්දුවෙන්ද මුල්‍ය අරමුදලට නොයෑම ප්‍රදක් ලෙස දැක්වෙන බව කියවෙනවා. එවැනි ප්‍රතිපත්ති මේ කරුණු සම්බන්ධයෙන් අධිකරණයට තීන්දුව තීන්න දිය හැකිද? එසේ නම් මහජන ඡන්දයක ජනවරමක අර්ථයක් තිබේද? ගෝඨාභය ජනාධිතුමා එතුමා ලැබූ ජනවරමට පටහැනිව කටයුතු කිරීම මුල්‍ය අරමුදලට නොයෑමද? නැතිනම් එතුමා ලැබූ ජනවරම අනුව ඉන්දියාවට එතුමාගේ පළවෙනි විදේශ නිල සංචාරය හැටියට ගියා. ඒත් අපි දන්නවා එතුමා බලෙන් පහවෙනකම්ම අපට උපකාර කිරීමට කැමැත්තෙන් සිටි චීනයට නොගිය බව. ඒ අපි අදටත් නොදනිමු. එතුමා ජනවරම අනුව කටයුතු කළාද? තමාගේ නීතිඥයා වූ අලිසබ්බි මැතිතුමා මුදල් ඇමති වශයෙන් පත්කර ගැනීමෙන් පසු මුල්‍ය අරමුදලට යෑමත් ආරම්භ කළේ ගෝඨාභය ජනාධිපතිතුමාමයි. අද විපක්ෂ නායකතුමා මතු කළ ලාභ ලපන අභය ආයතන, ටෙලිකොම් ආයතනය, රක්ෂණ සංස්ථාව ආදී විකිණීමට දරන ප්‍රයත්නයන් යුක්තිසහගත බව පිළිබඳ ප්‍රශ්නය අපට මුල්‍ය අරමුදලේ නිර්දේශවලින් පරිබාහිරව විසඳුමක් කෙරෙහි අපගේ අවධානය යොමු කරවන්නක්. අපි මුල්‍ය අරමුදලේ නිර්දේශ සියල්ල වහලුන්සේ ක්‍රියාවට නැගිය යුතුද? ටෙලිකොම් ආයතනය ලාභ ලබද්දී අපේ රටේ ප්‍රධාන සංනිවේදන පහසුකම් සපයන්නා ලෙස කටයුතු කරද්දී ඒ සියල්ල සිදුවන්නේ රාජ්‍ය ඒකාධිකාරයක් තුල නොවන කල ඩයලොග් ආයතනය හා තරගකාරීව ඒ වගේම ලංකා බෙල් සන්ටෙල් වැනි විදේශ ආයෝජන මත ගොඩනැගුණු පෞද්ගලික ආයතන පරාජයට පත් කරමින් වූ කල එවැනි ආයතනයක් රාජ්‍ය හා සම්බන්ධ ආයතනයක් ලෙස පවත්වාගෙන යෑම අපට වඩා හිතකර නොවේද? අපය පෞද්ගලිකරණයේ නාමයෙන් නැත්නම් මුල්්‍ය අරමුදලේ නිර්දේශවල නාමයෙන් පෞද්ගලිකරණයට ලක් කළ යුතුද? දැන් පසුගිය වසරේත් මේ වසරේත් අයවැය මගින් අප රට පත්ව ඇති ණය යුගලින් මිදීමේ මාර්ගය පිළිබඳව යම් හෝ ආලෝකයක් දැකගන්නට තිබේද? අපි ණය නොගෙවා ණයෙහි යම් කපාහැරීමක් පිළිබඳව සාකච්ඡාවල නිරත වී සිටිමු. ඒ අතර මුල්්‍ය අරමුදලේ ණය ගැනීමේ උත්සාහයන්හි නිරත වී සිටිමු. අපේ ආදායම් වැඩි කර ගැනීමේ නිසි ක්‍රියාදාමයකට අප යොමු වී සිටීද? රජයේ ආදායම් වැඩි කර ගැනීමේ එකම මාවත බදු පමණක්ද? රට බංකොලොත් වන විටත් පැවති ව්‍යාපාර මත, වෘත්තිකයන් මත, හා පාරිභෝගිකයන් මත බදු බදු හා තව දුට්ටත් බදු. ඒ වෙනුවට රටේ නිෂ්පාදනය වැඩිදුණු කරන එකදොහෝ යෝජනාවක් මේ වසරේ හෝ පසුගිය වසරේ අප ක්‍රියාවට නංවා තිබේද? දැන් මේ අයවැය පිළිබඳව ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරුන් තලමරමින් වර්ණනා කරන යෝජනාව කුමක්ද? ඒ ගොවිතැන් කිරීම සඳහා ලබා දී ඇති ඉඩම් නැතිනම් පදිංචියට ලබා දී ඇති නිවාස, තට්ටු නිවාස ඒවා භුක්ති විඳින්නන්ට පැවරීම ගැනය. මේ ඒ ගොවිජනතාව වෙත ආදරයෙන් නැත්තම් කුලී නිවාසවල ජීවත් වන නාගරික ජනයා වෙත ආදරයෙන් කරන යෝජනාවක්ද? මේ විශාල ආර්ථික අපහසුතාවයන්ට මුහුණ දී සිටින මොහොතක, ණයබරෙහි ගිලී සිටින මොහොතක ඒ අසරණයන්ට මේ ඉඩම් සහ තමන්ගේ තට්ටු නිවාස බැංකුවලට තබා ණය ගැනීමේ, එසේත් නැත්තම් විකිණීමේ අවස්ථාව ලබා දෙන්නේ කුමක් පිණිසද? මේ ඉඩම් සහ මේ තට්ටු නිවාස වෙළඳපොළට ඇතුළත් කර ගැනීමේ කූට උපක්‍රමයක් නොවේද? මේ අපේ රටේ ගොවි ජනතාව ඔවුන්ට ගොවිබිමුත් අහිමිවන ඉතා දුෂ්ට යෝජනාවක් නොවේද? අපට රනිල් වික්‍රමසිංහ ජනතුමාගේ අයවැය තුළ නයින් මිදීමේ මාර්ගයක් දක්නට නොලැබේ. ඒ වෙනුවට මේ මොහොතේ ඇති ණය නොගෙවමින් තවදුරටත් ණය ගැනීමේ උත්සාහයක් දක්නට ලැබේ. මීට පෙර රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ආර්ථිකයේ මෙහෙවූ අවස්ථා දෙකේමීදීම අපේ රට ණය සාගරයක ගිලුණු බව අපි දනිමු. එතුමා 2003-2005 අතර අගමැති ධූරයේ දරූ අවස්ථාවේදී ඉතිහාසයේ පළවෙනි වතාවට අපේ රටේ දළදේශීය නිෂ්පාදිතයේ ණය අනුපාතය 100% ඉක්මවා ගියේය. 2004 වසරේදී එය 102.5% 102.5% විය. නැවත 2015 අගමැති ලෙස ආර්ථිකයේ බාර ගන්නා විට ඊයේ අර නඩු තීන්දුවෙන් චෝදනාවන්ට ලක් වූ මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමා, කබ්බාල් මහ බැංකු අධිපතිතුමා ඇතුළු පිරිස ඒ 102.5% තිබූ ප්‍රතිශතය දළදේශීය නිෂ්පාදනයට ණය ප්‍රතිශතය 72.3% දක්වා අඩු කරගෙන තිබුණි. ඒ ත්‍රස්තවාදයේද පරාජය කරන අතරේ 72.3% වූ ඒ ණය ප්‍රතිශතයේ සහිතව 2015 ආර්ථිකයේ මෙහෙයුම් බාරගත් රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා එදා 2019 ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ජනාධිපති වන විට දළදේශීය නිෂ්පාදනයට ණය ප්‍රතිශතය නැවතත් 86.9% දක්වා නැත්තම් 87%ක් දක්වා වැඩි කර තිබුණි. කොරෝනා වසංගතයේ සමග එතුමාට පාලනය කරගත නොහැකි වූයේ මේ යහපාලන ණය කන්දයි. මේ තුන්වෙනි අවස්ථාවේදීත් ණය නොගෙවමින් තව තවත් ණය ගනිමින් නිෂ්පාදනයේ මොන ආකාරයකටවත් වර්ධනය නොකරමින් අප රට ගෙන යමින් තිබෙන්නේ ඒ ණයෙහිම ගිලී යන අනාගතයක් කරා නොවේද? ඒ සමගම එතුමා මේ අයවැය කතා තුළ කරන යෝජනාවන්ද යම් පමණකින් හෝ සලකා බැලීම එක්තරා ආකාරයකට අපට විනෝද ජනකත්වයකීමක් නැත්තම් කනගාටුදායක අත්දැකීමක් විය හැකි. පසුගිය 2003 වසරේ තුමගේ අයවැය කතාව තුළ විපක්ෂ නායකතුමත් මතු කරා මේ යෝජනා කියලා තියෙන යෝජනා වලින් 70%ක් පමණ මොනම ආකාරයකටවත් මුල්‍ය ප්‍රතිපාදනගෙන නොකියවෙන යෝජනා නැත්තම් කතා සාප්පු තමයි අපිට දකින්න තිබෙන්නේ. ඊට අමතරව ඒ 30%ක් පමණ වෙන මුල්‍ය ප්‍රතිපාදන ඇතුළත් යෝජනාත් පසුගිය වසර තුල ක්‍රියාත්මක වී තිබෙනවාද? දැන් එතුමා ඉතිහාසය ගැන කතා කරනවා. දැන් පසුගිය 2003 අයවැය කතාවේදී ශ්‍රී ලංකාවේ ඉතිහාසය හැදෑරීම සඳහාම පෙන්වූ ආයතනයක් සම්බන්ධයෙන් යෝජනා කොට රුපියල් මිලියන 50ක් වෙන් කරනවා. දැන් මේ මෙවර 2024 අයවැය යෝජනා තුල ඒ සම්බන්ධයෙන් කිසිම සඳහනක් නැහැ. ඒ වෙනුවට වෙනත් විශ්වවිද්‍යාල ගැන දේශගුණයේ සහ සම්බන්ධ ආදී වශයෙන් යෝජනාවලියක් ඉදිරිපත් කරනවා. මේවා ඉෂ්ට කරගැනීමේ අරමුණෙන් කරන යෝජනාද නැත්නම් හුදු මෙරටේ ජනයා රැවටීමේ අරමුණෙන් කරන යෝජනාද කතාද? දැන් මෙවර ගත්තත් මේ 2024 අයවැය ගත්තත් වැව් ප්‍රතිසංස්කරණය කිරීම සම්බන්ධයෙන් 38 යෝජනාව කිසිම ප්‍රතිපාදනයක් ඒ සම්බන්ධයෙන් දක්වා නැහැ. කිරි නිෂ්පාදනය සම්බන්ධයෙන් 39 යෝජනාව එහිදී ඒ සම්බන්ධයෙන් කිසිම ප්‍රතිපාදනයක් සඳහන් වෙන්නේ නැහැ. මේ කෙරෙන යෝජනා බහුතරයකට මුල්‍යමය ප්‍රතිපාදන මේ අයවැයක් සහ කතාව තුළ නම් උපුටා දැක්වෙන්නේ නැහැ. මේවා කිරීමේ අරමුණින් කරන යෝජනාද නැත්නම් හුදු රැවටීම සඳහා කරන යෝජනාද? අපට පෙනෙන ආකාරයට නම් ණය ගෙවීම තාවකාලිකව කල් දමාගෙන තවදුරටත් ණය ගනිමින් මේ යන ගමන කෙලවර කුමක්ද? මේ අපේ රටේ නිදා ශ්‍රී ලංකාවේ අවසානය කරා යන ගමනක්ද? නැතිනම් එදා ගෝඨාභය ජනාධිපතිතුමාට සිදු වූ පරිදිම මේ සියලු ණයවලට මුහුණ දෙන්නට වන්නේ 2024 පත්වන නව පාලනයකද? අපේ රට හමු වී තිබෙන අභියෝගයේ මෙයයි. ඒ නිසා මේ අයවැය වෙනුවට අපේ මව්බිම ගොඩනැගිය හැකි අනාගතයක් ගැන අපේ රට ජනතාව සිතුවේ කියන අවස්ථාවකට අප අද ක්‍රමානුකූලව පත්වමින් සිටින බව පෙන්වා දීමට කැමැතියි. එහිදී මුල්‍ය අරමුදලේ යෝජනා මත ඒ මුල්‍ය අරමුදල සමග කටයුතු කරන ඒ ඊට අනුගාමී වන යෝජනා වෙනුවට අපේ රටේ ශක්තිය මත අපේ කැපවීම මත අපේ අනාගතය ගොඩනැගීම මේ දේශපාලනයක් සම්බන්ධයෙන් අපි වැඩියෙන් විශ්වාසය තබන බව කියන්නට කැමැතියි. එය දුෂ්කර මාවතක් විය හැකි, එය අභියෝගාත්මක මාවතක් විය හැකි. එහෙත් අපට අපේම වූ ඉතිහාසයේ මත ගොඩනගන අනාගතයක් අවශ්‍ය නම් අපේම වූ ජීවන දැක්මක් අපේම වූ හරපද්ධතියක් ලෝකෙට දීමට අවශ්‍ය නම් ඒ අපේ අතීත මුතුන් මිත්තන්ගේ උරුමය අනාගතයට ගෙන යාමට අවශ්‍ය නම් කැපකිරීම කර වර්තමානයේ කැපකට හෝ අනාගතයේ ගොඩනැගීම හැර වෙනත් මාවතක් අපි දකින්නේ. ඒ සඳහා බරපතල ලෙස නියමතත් සිතාබන් ලෙස මේ මව්බිමේ ජනයාගෙන් මේ බවුඹට ආදරය කරන ජනයාගෙන් මේ දුෂ්කර අවස්ථාවේදී ඉල්ලා සිටීමට අපි කැමැතියි. බොහොම ස්තුතියි.